ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெறும் கடற்படை தின கொண்டாட்டத்தில் பங்கேற்கிறார். வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு நிறைவு மற்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து மக்களவையில் அடுத்த வாரம் சிறப்பு விவாதம் நடைபெறும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். பொதுத்துறை வங்கிகளில் அந்தந்த மாநில மொழி பேசுவோரை பணியமர்த்த முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து அமெரிக்க அதிபரின் சிறப்பு பிரதிநிதிகள் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினை சந்தித்து பேச்சு நடத்தியுள்ளனர். இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ராய்ப்பூரில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேரளாவில் 2 நாள் பயணமாக இன்று திருவனந்தபுரம் செல்கிறார். அங்குள்ள சங்குமுகம் கடற்கரை பகுதியில் இன்று மாலை நடைபெறும் கடற்படை தின கொண்டாட்டத்தில் பங்கேற்கும் குடியரசுத் தலைவர் கடற்படையின் செயல்பாடுகளையும் பார்வையிடவுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் கடற்படையின் 19 போர் கப்பல்கள் மற்றும் கண்காணிப்பு விமானம் உள்ளிட்ட 32 விமானங்களும் பங்கேற்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டதன் 150வது ஆண்டு நிறைவு மற்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து மக்களவையில் அடுத்த வாரம் சிறப்பு விவாதம் நடைபெற இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார். இதன்படி வந்தே மாதரம் குறித்த விவாதம் வருகிற 8ஆம் தேதி நடைபெறும் என்றும் இதனை பிரதமர் திரு நரேந்திரமோடி தொடங்கி வைக்க இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்த விவாதம் 9ஆம் தேதி நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வ விவாதங்கள் நடத்தப்பட வேண்டும் என்பதே மத்திய அரசின் விருப்பம் என்றும் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். பொதுத்துறை வங்கிகளில் அந்தந்த மாநில மொழி பேசுவோரை பணியமர்த்த முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர், வங்கிகளில் வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த சேவையை வழங்க ஏதுவாக ஹிந்தி, ஆங்கிலம் தவிர தமிழ் உள்ளிட்ட 13 மாநில மொழிகளில் வங்கிப் பணியாளர் தேர்வு நடத்தப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். வாடிக்கையாளர் சேவையில் ஈடுபடும் பணியாளர் அவர் பணி நியமனம் செய்யப்படும் மாநிலத்தின் மொழித் தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். நாட்டில் காசநோயால் ஏற்படும் உயிரிழப்பு குறைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். காசநோய் பாதிப்பில்லாத இந்தியாவை உருவாக்குவது குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே உரையாற்றிய அவர், கடந்த 2015ஆம் ஆண்டில் 1 லட்சம் மக்கள் தொகைக்கு 28 பேர் காசநோயால் உயிரிழந்து வந்த நிலையில் 2024ஆம் ஆண்டில் அது 21ஆக குறைந்துள்ளது என்றார். இதற்கான நடவடிக்கைகளில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பங்களிப்பு அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். தத்தமது தொகுதிகளில் நடைபெறும் காசநோய் தடுப்பு பணிகள் முன்னேற்றத்தை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கண்காணிப்பதுடன் இந்த பாதிப்பு குறித்து மக்களிடையே அதிக அளவில் விழிப்புணர்வை ஏற்படுத்துமாறும் கேட்டுக் கொண்டார். நாட்டில் விவசாயிகளுக்கு தேவையான உரங்கள் மானிய விலையில் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய ரசாயன உரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், தமிழகம் உட்பட அனைத்து மாநிலங்களிலும் அனைத்து சாகுபடி பருவங்களிலும் விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் தேவையான அளவிற்கு உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறியுள்ளார். சாகுபடி பருவம் தொடங்குவதற்கு முன்பாக வேளாண் துறை வாயிலாக மாநில அரசுகளுடன் ஆலோசனை நடத்தி மாநில வாரியாக உரங்களின் தேவை மதிப்பிடப்பட்டு அதற்கேற்ப உரங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி 45 கிலோ எடையுள்ள யூரியா உரம் மூட்டை ஒன்றுக்கு 242 ரூபாய்க்கும் DAP உரம் ஒரு மூட்டை 1350 ரூபாய்க்கும் வழங்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் இயற்கை உரங்களின் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் 3 ஆண்டுகளுக்கு ஹெக்டேருக்கு 31,500 ரூபாய் வீதம் வழங்கப்படுவதாகவும் இதில் 15,000 ரூபாய் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுவதாகவும் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். ரிசர்வ் வங்கியின் 3 நாள் நிதிக் கொள்கை குழு கூட்டம் மும்பையில் இன்று தொடங்குகிறது. இந்த கூட்டத்தின் நிறைவு நாளான நாளை மறுதினம் வட்டி விகித மாற்றம் குறித்த அறிவிப்பை வங்கியின் ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா வெளியிடவுள்ளார். பொருளாதார வளர்ச்சி அதிகரித்திருப்பதுடன் அரசின் முதலீடுகள் நிர்ணயிக்கப்பட்ட அளவை எட்டியிருப்பதோடு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு உள்ளிட்ட சீர்திருத்தங்களின் பலனாக தற்போதைய வட்டி விகிதமே தொடரக்கூடும் என்று பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து. அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு. பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி 12%-ல் 5%-ஆக குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5%-ஆக குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் 8,652 மெகாவாட் புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி திட்டங்கள் செயல்பாட்டிற்கு வந்திருப்பதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் எஸ்ஓ நாயக் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர், 6,192 மெகாவாட் சூரிய சக்தி மின்சாரமும் 2,435.57 மெகாவாட் காற்றாலை மின்சாரமும் உற்பத்தி செய்யப்படுவதாக கூறியுள்ளார். அதேபோன்று உயிரி எரிபொருள் மின்திட்டம் மூலம் 24.93 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதுப்பிக்கத்தக்க மின்சார உற்பத்தியை ஊக்குவிக்க மத்திய அரசின் பல்வேறு அமைப்புகள் வாயிலாக நிதியுதவி வழங்கப்படுவதுடன் இத்திட்டம் குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் மற்றும் மின்வாரிய அலுவலகங்கள் வாயிலாக விவசாயிகளுக்கு எடுத்துரைக்கப்பட்டு வருவதாகவும் திரு ஸ்ரீபத் எஸ்ஓ நாயக் தெரிவித்துள்ளார். ரயில்வே துறை கடந்த நவம்பர் மாதத்தில் 135 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தை விட 4.2% அதிகம் என்று ரயில்வே அமைச்சக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரக்கு ரயில் மூலம் அனுப்பப்படும் எஃகு இரும்பு, உரம் மற்றும் இரும்பு தாதுவின் அளவு அதிகரித்ததே இதற்கு காரணம் என்று கூறப்பட்டுள்ளது. இத்தகைய நிலையான வளர்ச்சி தொழில்துறையினரின் விநியோகச் சங்கிலியை வலுப்படுத்துவதுடன் உள்நாட்டு மற்றும் சர்வதேச வர்த்தகத்திற்கும் உதவிகரமாக உள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு நவம்பர் மாதம் வரை ரயில்வே சரக்கு போக்குவரத்து 3.3% அதிகரித்து 1,000 மில்லியன் டன் சரக்குகள் கையாளப்பட்டிருப்பதாகவும் ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து அமெரிக்க அதிபரின் சிறப்பு பிரதிநிதிகள் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினை சந்தித்து பேச்சு நடத்தியுள்ளனர். மாஸ்கோவில் நேற்று நடைபெற்ற இந்த சந்திப்பில் அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் நம்பிக்கைக்குரிய தொழிலதிபர் திரு ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஜரேத் குஷ்னேர் ஆகியோர் அமெரிக்காவின் யோசனைகள் குறித்து திரு புட்டினிடம் விவாதித்ததாக ரஷ்ய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதனிடையே டப்ளினில் செய்தியாளர்களிடம் பேசிய யுக்ரைன் அதிபர் திரு ஜெலன்ஸ்கி, தற்போதைய ராஜதந்திர நடவடிக்கைகள் பெரும் சவாலாக உள்ளது என்ற போதிலும் ஆக்கப்பூர்வமான முடிவுகளை எதிர்நோக்கியிருப்பதாக கூறியுள்ளார். அமெரிக்க அதிபரின் பிரதிநிதிகளை தாமும் சந்தித்து பேச இருப்பதாக திரு ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் விமானங்கள் இந்திய வான்பரப்பில் பறப்பதற்கு அனுமதி மறக்கப்பட்டதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று இந்தியா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஊடகங்களில் வெளியான செய்தியை மறுத்துள்ள வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், இதுவும் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் மேற்கொண்டு வரும் அவதூறு பிரச்சாரத்தின் ஒரு அம்சம் என மாநிலங்களவைத் தலைவர் கூறியுள்ளார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு நிவாரணப் பொருட்களை ஏற்றிச் செல்வது தொடர்பான அனுமதி கடிதம் நேற்று முன்தினம் இஸ்லாமாபாதில் உள்ள இந்திய தூதரகத்திற்கு வரப்பெற்றதாகவும், மனிதநேய உதவிகளை மேற்கொள்ளும் இந்த விமானத்திற்கு சுமார் 2 மணி நேரத்திலேயே அனுமதி வழங்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். துயரமான தருணத்தில் உள்ள இலங்கை மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க இந்தியா உறுதிபூண்டுள்ளதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ராய்ப்பூரில் இன்று நடைபெறுகிறது. இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மதுரையில் நேற்று நடைபெற்ற ரவுண்ட் ராபின் லீக் போட்டியில் இந்திய அணி சுவிட்சர்லாந்து அணியை 5-0 என்ற கோல் கணக்கில் வென்றது. மற்றொரு போட்டியில் பெல்ஜியம் அணி 10-0 என்ற கோல் கணக்கில் எகிப்தை வீழ்த்தி காலிறுதிக்கு தகுதி பெற்றது. இதையடுத்து நாளை மறுநாள் நடைபெறவுள்ள காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா பெல்ஜியம் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெறும் கடற்படை தின கொண்டாட்டத்தில் பங்கேற்கிறார். வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு நிறைவு மற்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து மக்களவையில் அடுத்த வாரம் சிறப்பு விவாதம் நடைபெறும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். பொதுத்துறை வங்கிகளில் அந்தந்த மாநில மொழி பேசுவோரை பணியமர்த்த முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து அமெரிக்க அதிபரின் சிறப்பு பிரதிநிதிகள் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினை சந்தித்து பேச்சு நடத்தியுள்ளனர். இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ராய்ப்பூரில் இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.